ஓம் சாந்தி. மார்ச் 29, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் மிக நன்றாக ஞானோதயம் அடைந்திருக்கிறீர்கள். உங்கள் 84 பிறவிகளையும், உங்கள் அசரீரியான தந்தையையும், உங்கள் லௌகீக தந்தையையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அலைந்து திரிவது முடிவடைந்து விட்டது. கேள்வி: கடவுளின் வழிகளும் வழிகாட்டல்களும் ஏன் தனித்துவமானது என நினைவு கூறப்படுகின்றன? பதில்: 1. கடவுள் கொடுக்கும் வழிகாட்டல்களினால் பிராமணர்களாகிய நீங்கள் தனித்துவமானவர்கள் ஆகுவதால் ஆகும். ஒரேயொருவரின் வழிகாட்டல்களின் மூலம் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைக்கப்படுகின்றீர்கள். 2. கடவுள் மாத்திரமே அனைவருக்கும் சர்க்கதி அருள்கிறார்கள். அவர் உங்களை பூஜை செய்பவர்களிலிருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். இதனாலேயே அவருடைய வழிகளும் வழிகாட்டல்களும் தனித்துவமானவை. குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவரும் இவற்றை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஓம் சாந்தி. குழந்தை ஒருவரின் ஆரோக்கியம் குறைவாக இருந்தால் தந்தை நல்லது, இங்கேயே உறங்குங்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் 5000 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் வந்து பாபாவை சந்திக்கின்றீர்கள். நீங்கள் யாரை சந்திக்கின்றீர்கள்? எல்லையற்ற தந்தையை. இதனை நம்பிக்கையுள்ள குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் எல்லையற்ற தந்தையை சந்தித்தீர்கள். இரு தந்தையரே உள்ளனர். ஒருவர் எல்லைக்கு உட்பட்டவரும் மற்றவர் எல்லையற்றவரும் ஆவார். துன்பத்தில் அனைவரும் எல்லையற்ற தந்தையையே என்பதால் நிச்சயமாக அவர்கள் பௌதீக தந்தையை மாத்திரமே நினைவு செய்கின்றார்கள். இந்த உலகில் நீங்கள் லௌகீக தந்தையின் ஊடாகவே பிறப்பு எடுக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் பரலோக தந்தை ஒரேயொரு தடவையே வந்து உங்களை தனக்குரியவர் ஆக்குகின்றார். நீங்களும் தந்தையுடன் அமரத்துவ உலகில் வாழ்கின்றீர்கள். அது உலகிற்கு அப்பாற்பட்ட பரந்தாமம் என அழைக்கப்படுகின்றது. அது அப்பாற்பட்ட உலகம். ஸ்வர்க்கம் அப்பாற்பட்ட உலகம் என அழைக்கப்பட மாட்டாது. ஸ்வர்க்கம் நரகம் இரண்டும் நிச்சயமாக இங்கேயே உள்ளன. புதிய உலகம் ஸ்வர்க்கம் எனவும் பழைய உலகம் நரகம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இப்போது இது தூய்மையற்ற உலகமாகும். அவர்கள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். சத்திய யுகத்தில் அவ்வாறு பேசுவதில்லை. இராவணனின் ராஜ்யம் ஆரம்பமாகும் போதே அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகுகின்றார்கள். அது 5 விகாரங்களின் ராஜ்யம் என அழைக்கப்படுகிறது. சத்திய யுகத்தில் நிச்சயமாக விகாரமற்ற ராஜ்யமே இருந்தது. பாரதத்தின் புகழ் மிகவும் மகத்தானது. ஆனால் அவர்கள் விக்காரமானவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு பாரதத்தின் புகழ் தெரியாது. லக்ஷ்மி நாராயணன் ஆட்சியில் பாரதம் முற்றிலும் விக்காரமற்றிருந்தது. இப்பொழுது அந்த ராஜ்யம் இல்லை. அந்த ராஜ்யம் எங்கே சென்று விட்டது? கல்லு புத்தியுள்ளவர்கள் இதனை அறிய மாட்டார்கள். ஏனைய அனைவரும் தங்கள் சமய ஸ்தாபகர்களையே அறிவார்கள். ஆனால் பாரத மக்கள் மாத்திரமே தங்கள் சமயத்தையோ அல்லது தங்கள் சமய ஸ்தாபகரையோ அறியாமல் இருக்கிறார்கள். ஏனைய சமயத்தவர்கள் தங்கள் சமயத்தை ஸ்தாபித்தவர்களை அறிந்திருந்தாலும் மீண்டும் அவர்கள் எப்போது அவற்றை ஸ்தாபிக்க வருவார்கள் என்பதை அறிய மாட்டார்கள். சீக்கிய மக்களுக்கு தங்களுடைய சமயம் முன்னர் இருக்கவில்லை என்பதும், குருநானக் வந்தே அதனை ஸ்தாபித்தார் என்பதும் தெரியும். எனவே அவர் நிச்சயமாக சத்திய யுகத்திற்கு வருவதில்லை. பின்னரே குருநானக் வந்து அதனை மீண்டும் ஸ்தாபித்தார். ஏனெனில் உலகின் வரலாறும் புவியியலும் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்றன. கிறிஸ்தவ சமயம் இருக்கவில்லை, அது பின்னரே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அது புதிய உலகமாக இருந்தது, ஒரு தர்மமே இருந்தது. அங்கு பாரத மக்களாகிய நீங்களே இருந்தீர்கள், ஒரு தர்மமே இருந்தது. பின்னர் 84 பிறவிகளை தொடர்ந்து எடுத்து வருகையில் நீங்களே நிச்சயமாக தேவர்களாக இருந்தவர்கள் என்பதையும், நீங்களே 84 பிறவிகளையும் எடுத்தவர்கள் என்பதையும் நீங்கள் மறந்துவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் பிறவிகளை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு கூறுகின்றேன், அது அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமாக இருந்தது. பின்னர் அது இராவணராஜ்யம் ஆகியது. சூரிய வம்சமானது லக்ஷ்மி நாராயணனின் குடும்பம் ஆகும். முதலில் அது சூரிய வம்சமாகவும் பின்னர் இராமராஜ்யமான சந்திர வம்சமாக ஆகியது. லக்ஷ்மி நாராயணனது குடும்பமான சூரிய வம்சத்திற்கு உரியவர்களே 84 பிறவிகளை எடுத்து இப்பொழுது இராவணனது குடும்பத்திற்கு உரியவர்களாகிவிட்டார்கள். முன்னர் அவர்கள் புண்ணிய ஆத்மாக்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இப்பொழுது அவர்கள் பாவாத்மாக்களின் குடும்பத்திற்கு உரியவர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் 84 பிறவிகளை எடுத்தார்கள். நாங்கள் 8.4 மில்லியன் பிறவிகளை எடுக்கின்றோம் என அவர்கள் கூறுகின்றார்கள். இப்பொழுது 8.4 மில்லியன் பிறவிகளை பற்றி சிந்திக்கப் போவது யார்? இதனாலேயே எவருமே இதனை பற்றி சிந்திப்பதில்லை. இப்பொழுது தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். அசரீரியான தந்தை லௌகீக தந்தை இருவருமே பாரதத்தில் மிகவும் பிரபல்யமானவர்கள். மக்கள் தந்தையை போற்றி பாடுகின்றார்கள், ஆனால் அவரை அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அறியாமை எனும் உறக்கத்தில் உறங்குகின்றார்கள். ஞானத்தின் மூலம் ஞானோதயம் உள்ளது. ஒளி இருக்கும் போது மனிதர்கள் என்றுமே தடுமாறி திரிவதில்லை, அவர்கள் இருளில் தொடர்ந்தும் தடுமாறுகின்றார்கள். பாரத மக்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் பூஜிப்பவர்கள் ஆகிவிட்டார்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள், அவர்கள் யாரை வழிபாடு செய்வார்கள்? அவர்கள் தாங்களாகவே சிலைகளை உருவாக்கி அவற்றை வழிபட முடியாது, அது சாத்தியமல்ல. நாங்கள் நிச்சயமாக பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தவர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பின்னர் அவர்களே எவ்வாறு பூஜிப்பவர்கள் ஆகினார்கள்? இவ்விஷயங்களை வேறு எவருமே புரிந்து கொள்வதில்லை, தந்தை மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். இதனாலேயே அவர்களும் கூறுகின்றார்கள், கடவுளின் வழிகளும் வழிகாட்டல்களும் தனித்துவமானவை. பாபா எங்கள் வழிகளையும் வழிகாட்டல்களையும் இப்பொழுது உலகம் முழுவதிலும் தனித்துவமானதாக ஆக்கியுள்ளார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். உலகில் பல வகையான வழிகாட்டல்கள் உள்ளன. இங்கு பிராமணர்களாகிய உங்களின் வழிகாட்டல்கள் ஒன்றே ஆகும், அவை கடவுளின் வழிகாட்டல்களும் வழிகளும் ஆகும். வழிகள் என்றால் சர்க்கதியாகும். தந்தை ஒருவரே சர்க்கதியை அருள்பவர். அவர்களும் பாடுகிறார்கள், அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவர் ராமரே. எனினும் அவர்கள் உண்மையாகவே ராமர் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பார்க்கும் இடமெல்லாம் ராமர், ராமர் மாத்திரமே உள்ளார். அதுவே அறியாமை எனும் இருள் என அழைக்கப்படுகின்றது. இருளில் துன்பம் உள்ளது, வெளிச்சத்தில் சந்தோஷம் உள்ளது. அவர்கள் இருளிலேயே அழைக்கிறார்கள். பிரார்த்தனை செய்வது என்றால் தந்தையை அழைப்பதாகும். அவர்கள் யாசிக்கிறார்கள் அல்லவா? தேவர்களின் ஆலயங்களுக்கு செல்வது என்றால் தானங்களை வேண்டி நிற்பவர்கள் அல்லவா? சத்திய யுகத்தில் தானங்களை வேண்டி நிற்பதற்கான அவசியம் இல்லை. யாசிப்பவர்கள் செழிப்பற்றவர்கள் என அழைக்கப்படுவார்கள். சத்திய யுகத்தில் நீங்கள் மிகவும் செழிப்பானவர்களாக இருந்தீர்கள். அதுவே செழிப்பு என அழைக்கப்படும். இப்பொழுது பாரதம் வளமற்றதாகிவிட்டது. இதனை எவருமே புரிந்து கொள்வதில்லை. சக்கரத்தின் கால எல்லையை தவறாக எழுதியுள்ளதால் நிச்சயமாக அவர்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து மிக அன்புடன் விளங்கப்படுத்துகின்றார். ஒரு கல்பத்திற்கு முன்பும் அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தினார். தூய்மையாக்குகின்ற தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். நீங்கள் எவ்வாறு தூய்மையற்றவர் ஆகினீர்கள்? உங்களில் விக்காரம் எனும் கலப்படம் கலக்கப்பட்டு விட்டது. மனிதர்கள் அனைவரும் துருப்பிடித்தவர்கள். இப்பொழுது அந்த துருவை எவ்வாறு அகற்ற முடியும்? என்னை நினைவு செய்யுங்கள். சரீர உணர்வை நீக்கிவிட்டு ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். முதலில் நீங்கள் ஆத்மாக்களாகவே இருக்கிறீர்கள். பின்னர் நீங்கள் ஒரு சரீரத்தை எடுக்கிறீர்கள். எனினும் ஆத்மா அனாதியானவர். சரீரம் மரணிக்கின்றது. சத்திய யுகம் அமரத்துவ உலகமென அழைக்கப்படுகின்றது. யுகம் மரண உலகமென அழைக்கப்படுகின்றது. அமரத்துவ உலகம் இருந்தது என்றும் பின்னர் அதுவே மரண உலகம் ஆகியது என்றும் உலகிலுள்ள எவருக்குமே தெரியாது. அமரத்துவ உலகம் என்றால் அங்கே அக்கால மரணம் ஏற்படுவதில்லை. ஆயுட்காலமும் அங்கு நீண்டதாகவே இருக்கும். அது தூய உலகாகும். நீங்கள் ராஜரிஷிகள். தூய்மையான ஒருவரையே ரிஷி என அழைக்கிறார்கள். உங்களை தூய்மை ஆக்கியது யார்? அவர்கள் சங்கராச்சாரியாரினால் ரிஷிகள் ஆக்கப்பட்டார்கள். நீங்கள் சிவாச்சாரியாரினால், அதாவது ஆசிரியரான சிவன், தூய்மையாக்கப்படுகிறீர்கள். அந்த ஒரேயொருவர் எதனையும் கற்கவில்லை. சிவபாபா வந்து இவர் மூலமாக கற்பிக்கின்றார். சங்கராச்சாரியார் ஒரு கருப்பையின் மூலம் பிறப்பு எடுத்தார். அவர் மேலிருந்து அவதாரம் எடுக்கவில்லை. எவ்வாறாயினும் தந்தை இவரினுள் பிரவேசிக்கின்றார். அவர் வந்து சொல்கிறார், அவரே அதிபதி. அவர் விரும்புகின்ற எவரிலும் அவரால் பிரவேசிக்க முடியும். பாபா விளங்கப்படுத்தியுள்ளார், நன்மையை ஏற்படுத்துவதற்காகவே நான் யாரோ ஒருவருக்குள் பிரவேசிக்கின்றேன். நிச்சயமாக நான் ஒரு தூய்மையற்ற சரீரத்திலே பிரவேசிக்கின்றேன். நான் பலருக்கும் நன்மையை ஏற்படுத்துகின்றேன். மாயையும் குறைந்தவள் அல்ல என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சில வேளைகளில் டிரான்ஸில் செல்பவர்களுக்குள் மாயை பிரவேசித்து தவறான விஷயங்களை கூற செய்கிறாள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயை சிலரில் பிரவேசிக்கும் போது அவர்கள் கூறுகிறார்கள், நானே சிவன், நான் இன்னார் இன்னார். மாயை மிகவும் அசுரத்தனமானவள். பிரவேசித்திருப்பவர் யார் என்பதை விவேகமான குழந்தைகள் மிக விரைவில் புரிந்து கொள்வார்கள். இச்சரீரம் அவருக்காகவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் நீங்கள் ஏன் பிறர் கூறுவதை கேட்கிறீர்கள்? நீங்கள் அதனை செவிமடுத்தால் அந்த விஷயம் சரியா அல்லது பிழையா என பாபாவிடம் நீங்கள் கேட்கலாம். தந்தை நேரடியாக விளங்கப்படுத்துவார். அவ்விஷயங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாத பல புத்திரிகளும் உள்ளார்கள். பிறரை அறைவதுடன் நிந்தனை செய்யும் அளவிற்கு அவ்வாறாக பிறரில் பிரவேசிப்பவர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறாக தந்தை நிந்தனை செய்வாரா? பல குழந்தைகள் இவ்விஷயங்களை புரிந்து கொள்வதும் இல்லை. முதற்தரமான குழந்தைகளும் சில வேளைகளில் மறந்துவிடுகின்றார்கள். பலரில் மாயை புகுந்து விடுவதால் நீங்கள் அனைத்தையும் பற்றி கேட்டறிந்து கொள்ள வேண்டும். பின்னர் அவர்கள் டிரான்ஸில் சென்று அத்தகைய அர்த்தமற்ற விஷயங்களை பேசுவார்கள். இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தையிடம் முழு செய்திகளையும் கொடுக்க வேண்டும். இன்னாரில் மம்மா வந்தார், இன்னாரில் பாபா வந்தார், அவ்விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிடுங்கள். தந்தையிடம் ஒரு வழிகாட்டல் மாத்திரமே உள்ளது, என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். தந்தையையும் உலக சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். படைப்பவரையும் படைப்பையும் நினைவு செய்பவர்களின் முகம் எப்பொழுதும் மலர்ச்சியாகவே இருக்கும். பலர் நினைவு செய்வதில்லை. கர்ம பந்தனம் மிகவும் கடுமையானது. மனசாட்சி கூறுகின்றது, நான் இப்பொழுது எல்லையற்ற தந்தையை கண்டு கொண்டேன். அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். அவரை நான் ஏன் நினைவு செய்யக்கூடாது? ஏதேனும் நிகழ்ந்தால் தந்தையிடம் வினவுங்கள். தந்தை விளங்கப்படுத்துவார், இன்னமும் கர்ம வேதனை உள்ளது. நீங்கள் கர்மாதீத ஸ்திதியை அடையும் போது நீங்கள் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள். அதுவரைக்கும் ஏதாவதொன்று நடந்து கொண்டே இருக்கும். நீங்களும் அறிவீர்கள், இறைக்கு திண்டாட்டம், வேடனுக்கு கொண்டாட்டம், விநாசம் இடம்பெறவுள்ளது. நீங்கள் தேவதைகள் ஆகுவீர்கள். நீங்கள் இவ்வுலகில் மேலும் சொற்ப நாட்களே இருப்பீர்கள். பின்னர் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பௌதீக உலகை விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் சூட்சும உலகையும் அசரீரி உலகையுமே பெரிதும் விரும்புவீர்கள். சூட்சும உலகவாசிகள் தேவதைகள் என அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் கர்மாதீத ஸ்திதியை அடையும் போது நீங்களும் ஒரு குறுகிய காலத்திற்கு அவ்வாறு ஆகுவீர்கள். சூட்சும உலகில் தசையோ எலும்புகளோ இல்லை. அங்கு தசையும் எலும்பும் இல்லாவிட்டால் வேறு என்ன இருக்கும்? சூட்சும சரீரமே இருக்கும். நீங்கள் அசரீரே ஆகுவீர்கள் என்றில்லை. இல்லை, சூட்சும வடிவமே இருக்கும். அங்கேயுள்ள மொழி மௌன அசைவுகள் ஆகும். ஆத்மாக்கள் சத்தத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அது சூட்சும உலகமென அழைக்கப்படுகிறது. அங்கு சூட்சுமமான சத்தமே உள்ளது. இங்கே இது பேசும் உலகம், ஆனால் அங்கே அது அசையும் உலகாகும். பின்னர் மௌனதாமம் உள்ளது. இங்கே இது பேசும் உலகம். இந்த பாகம் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அங்கு மௌனமே உள்ளது. பின்னர் அசையும் உலகம் உள்ளது. இதுவோ பேசும் உலகமாகும். இந்த மூ உலகங்களையும் நினைவு செய்பவர்கள் மிக சிலரே ஆவார். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, தண்டனையில் இருந்து விடுபடுவதற்கு கர்ம யோகிகளாகி குறைந்தது 8 மணி தியாலங்களேனும் செயல்கள் செய்ய வேண்டும். 8 மணி தியாலங்களுக்கு ஓய்வும், 8 மணி தியாலங்களுக்கு தந்தையை நினைவும் செய்ய வேண்டும். இந்த பயிற்சியின் மூலமே நீங்கள் தூய்மையாகுவீர்கள். நீங்கள் உறங்குவது தந்தையின் நினைவில் இருப்பது என்றல்ல. எவருமே நினைக்க கூடாது, நாங்கள் பாபாவின் குழந்தைகள் என்பதால் நாங்கள் ஏன் அவரை நினைவு செய்ய வேண்டும்? இல்லை, தந்தை கூறுகின்றார், என்னை அங்கே நினைவு செய்யுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் யோக சக்தியின் மூலம் தூய்மையாகும் வரை உங்களால் வீட்டிற்கு செல்ல முடியாது. இல்லையேல் நீங்கள் தண்டனையை பெற்ற பின்னர் செல்லலாம். நீங்கள் சூட்சும உலகிற்கும் அசரீரை உலகிற்கும் செல்ல வேண்டும். பின்னர் நீங்கள் ஸ்வர்க்கத்திற்குள் பிரவேசிப்பீர்கள். பாபா விளங்கப்படுத்தியுள்ளார், சிறிது காலத்திற்கு பின்னர் இது செய்தித்தாள்களிலும் பிரசுரிக்கப்படும். இப்பொழுது அதற்கு நீண்ட காலம் உள்ளது. பெரியதோர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு என பாரதமே மிகவும் பெரியது. செய்தித்தாள்கள் மூலம் ஓசை வெளிப்படும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அவர்களும் அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே, விடுதலை அளிப்பவரே, துன்பத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள். நாடக திட்டத்திற்கேற்ப விநாசமும் நிகழ வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இந்த யுத்தத்திற்கு பின் அமைதி நிலவும், அமைதி மாத்திரமே இருக்கும். இது சந்தோஷ தாமம் ஆகுகின்றது. அனைத்தும் தலைகீழாக மாறும். சத்திய யுகத்தில் ஒரேயொரு தர்மம் மாத்திரமே உள்ளது. கலியுகத்தில் பல சமயங்கள் உள்ளன. எவராலும் இதனை புரிந்து கொள்ள முடியும். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும். சூரிய வம்சம் இருக்கின்ற காலத்தில் சந்திர வம்சம் இருப்பதில்லை. பின்னர் தாமதமாகவே சந்திர வம்சம் வரும். சிறிது காலத்திற்கு பின்னர் இந்த தேவ தர்மம் மறைந்துவிடும். ஏனைய சமயங்கள் பின்னர் சிறிது காலத்திற்கு பின் தோன்றுகின்றன. அவர்களின் ஸ்தாபனம் விரிவாக்கம் அடையும் போதே அவர்கள் அதனை அறிவார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகின் ஆரம்பம் மத்தி இறுதியை இப்பொழுது தெரியும். அவர்கள் உங்களை கேட்கிறார்கள், ஏனியில் ஏன் பாரத மக்களை மாத்திரம் காட்டியுள்ளார்கள்? அவர்களிடம் கூறுங்கள், இந்த நாடகம் பாரதத்தை பற்றியதே ஆகும். அரை சக்கரத்திற்கு இது அவர்களுடைய பாகமே. பின் ஏனைய சமயங்கள் துவாபர கலியுகங்களில் வருகின்றன. இந்த ஞானம் முழுவதும் சக்கரத்தின் படத்தில் உள்ளது. சக்கரத்தின் படம் உண்மையாகவே முதற்தரமானது. சத்திய திரேதாயுகங்களே மேன்மையான உலகாகும். துவாபர கலியுகங்கள் சீரழிந்த உலகமாகும். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் உள்ளீர்கள். இவை ஞான விஷயங்கள். எவ்வாறு இந்த சக்கரத்தின் நான்கு யுகங்களும் சுழல்கின்றதென எவருக்குமே தெரியாது. சத்திய யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனது ராஜ்யமே உள்ளது. சத்திய யுகத்திற்கு பின் திரேதாயுகம் வரும் என்பதை அவர்களும் முன்கூட்டியே அறிந்திருக்கவில்லை. திரேதாயுகத்திற்கு பின்னரே துவாபர யுகமும் கலியுகமும் வரும் என்பதை பற்றி மனிதர்கள் எதனையுமே அறிந்திருக்கவில்லை. தங்களுக்கு தெரியும் என அவர்கள் கூறினாலும் எவ்வாறு சக்கரம் சுழல்கின்றதென எவருக்குமே தெரியாது. இதனாலேயே பாபா விளங்கப்படுத்தியுள்ளார், முழு முக்கியத்துவத்தையும் கீதைக்கே விட்டுவிடுங்கள். உண்மையான கீதையை செவிமடுப்பதினால் நீங்கள் ஸ்வர்க்கவாசிகள் ஆகுவீர்கள். இங்கு சிவ பாபா பேசுகின்றார், அங்கு மனிதர்கள் வாசிக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் முதலில் கீதையை கற்றிடுங்கள். நீங்கள் பக்தி மார்க்கத்திலும் சென்றீர்கள். முதலில் நீங்கள் சிவனை வழிபடுபவர்கள் ஆகினீர்கள். நீங்களே முதலில் ஒரேயொரு சிவ பாபாவை கலப்படமற்ற வழிபாடு செய்தவர்கள். எனினும் வேறு எவராவது சோம்நாதர் ஆலயத்தை கட்டுவதற்கான சக்தியை கொண்டிருந்தார்களா? பலகையில் பல்வேறு விஷயங்களை பற்றி நீங்கள் எழுதலாம். நீங்கள் இதனையும் எழுதலாம், கீதையை கேட்பதன் மூலம் பாரத மக்கள் சத்தியயுக அதிபதிகள் ஆக முடியும். உண்மையான கீதையை செவிமடுப்பதன் மூலம் நீங்கள் ஸ்வர்க்கவாசிகளாக ஆகுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் விளங்கப்படுத்தும் போது அவர்கள் கூறுகிறார்கள், ஆம், நிச்சயமாக இது நல்லது. பின் அவர்கள் வெளியில் சென்றதும் அனைத்துமே முடிந்துவிடும். அவர்கள் அங்கு கேட்டவையே எஞ்சி இருக்கும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை கடைந்து சதா முகமலர்ச்சியுடன் இருங்கள். நினைவு யாத்திரையினால் உங்கள் பழைய கர்ம கணக்குகள் அனைத்தையும் முடித்து உங்கள் ஸ்திதியை கர்மாதீத்தம் ஆக்குங்கள். 2. டிரான்ஸ் செல்வதிலும் காட்சிகள் காண்பதிலும் மாயை அதிகளவு தலையீடு செய்கிறாள். ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் செய்திகளை தந்தையிடம் கூறி அவருடைய ஆலோசனையை பெறுங்கள். தவறுகள் எதனையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா சக்தி ஸ்வரூபமாக இருந்து உங்களின் நல்லாசிகளால் பலவீனமான ஆத்மாக்களை சக்தியால் நிரப்புவீர்களாக. சக்தி ஸ்வரூபங்களாக இருந்து எல்லோரையும் தங்களைப் போல் ஆக்குவதே சேவை செய்கின்ற குழந்தைகளின் விசேஷமான சேவையாகும். அதாவது பலவீனமான ஆத்மாக்களை சக்தியால் நிரப்புவதாகும். இதற்கு சதா நல்லாசிகளினதும் தூய உணர்வுகளினதும் ஸ்வரூபம் ஆகுங்கள். நல்லாசிகளை கொண்டிருத்தல் என்றால் அவர்களுக்காக நல்லாசிகளை கொண்டிருப்பதன் மூலம் அவர்களின் ஆதிக்கத்திற்கு நீங்கள் உட்படுவது என்பதல்ல. இந்த தவறை செய்யாதீர்கள். எல்லையற்ற நல்லாசிகள் இருக்க வேண்டும். ஒருவருக்கு மட்டும் விசேஷமான நல்லாசிகளை கொண்டிருப்பது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே எல்லையற்றதில் ஸ்திரமாக இருங்கள். நீங்கள் பெற்ற சக்திகளின் அடிப்படையில் பலவீனமான ஆத்மாக்களை சக்தி ஸ்வரூபங்கள் ஆக்குங்கள். ஸ்லோகம். அணிகலன்கள் அலங்கார் பிராமண குலத்தின் அலங்காரமாகும். அதனால் சகல அணிகலன்களையும் வைத்திருப்பவர் ஆக வேண்டுமே அல்லாது தன்னை பற்றிய அகங்காரம் அகங்கார் கொண்டவராக அல்ல. அவ்யக்த சமிக்கை சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். சில குழந்தைகள் கூறுகிறார்கள், பொதுவாக எனக்கு கோபம் வருவதில்லை, ஆனால் யாராவது பொய் சொல்லும்போது எனக்கு கோபம் வருகிறது. அந்த நபர் பொய் சொல்லும்போது நீங்கள் கோபத்துடன் பேசினால் உங்களில் யார் சரி? உங்களில் பலர் மிகவும் புத்திசாலிகளாகி உங்களுக்கு கோபம் வருவதில்லை, ஆனால் உங்களின் குரல் உரத்து ஒலிக்கிறது அல்லது கூர்மையாக இருக்கிறது என சொல்கிறீர்கள். விஞ்ஞானத்தின் கருவிகளால் ஏதாவதொன்றின் ஒளி அளவை உங்களால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும்போது மௌன சக்தியால் உங்களின் சொந்த குரலின் வேகத்தை உங்களால் கட்டுப்படுத்தி மெதுவாக அல்லது உரத்து ஒலிக்க செய்ய முடியாதா? ஓம் சாந்தி.